நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் பல் தரப்பினருக்கு இராணுவத்தால் வழங்கப்பட்ட தலைமைத்துவ பயிற்சி நிறுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பற்றிய செய்திகள்.
யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி இராணுவ முகாம்கள்ல பயிற்சி கொடுக்கறாங்கன்னு வீட்டுல பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்தேகம் என்ன நடக்கும்.
கிழக்கிழங்கை ஒலுவில் கடற்பகுதியில் பெருமளவுக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டம் நாளை தொடங்க உள்ளது தொடர்பிலான செய்தி. வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறந்த மனித உரிமைகளுக்கான திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விசாரணை படத்தின் இயக்குனர் வெற்றி மாறனின் பேட்டி.
இந்த படம் வந்து விருதுக்கு தேர்வானதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். ஏன்னா 72 வருஷ வெனிஸ் திரைப்பட விழாவில் முதல் தமிழ் படம் போட்டி பிரிவுல பங்கேற்கிறது வந்து இதுதான்.
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் முதல் பகுதி.
எதிர்காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இருட்டா இருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வந்து நிரந்தர வருமானம் இல்லாம யாரும் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை.
ஆகியவன் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஜெர்மனியின் தெற்கு நகரினுள் மேலும் குடியேறிகளையும் அகதிகளையும் அனுமதிப்பதில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள நேரிடும் என மியூனிக் நகராதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்று சனிக்கிழமை 13,000 பேர் அங்கு வந்ததாகவும், இவர்களுக்கான குடியிருப்பு இடவசதிகள் தட்டுப்பாடாக உள்ளதாக தெரிவித்த மியூனிக் நகர மேயர், முன்னர் ஒலிம்பிக் நடைபெற்ற மைதானத்தை அவர்களை தங்க வைக்க பயன்படுத்த வேண்டி ஏற்படலாம்
என்றார்.
மியூனிக் எதிர்கொண்டுள்ள அழுத்தத்தை தணிக்கும் வகையில் அதிகாரிகள் முதல் தடவையாக வழமையான ரயில் சேவையொன்றினை ரத்து செய்துள்ளதுடன் குடியேறிகளை பெர்லினிற்கு ஏற்றிச் செல்வதற்கு அதனை பயன்படுத்துகின்றனர்.
இதனிடையே தெற்கு ஏஜியன் கடற்பரப்பில் உள்ள ஃபாமா கோனிசி தீவுக்கு அருகே சுமார் 100 குடியேறிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த படகொன்று கவிழ்ந்ததில் குழந்தையொன்று அடங்கலாக குறைந்தது 28 பேர் மூழ்கியிருப்பதாக கிரேக்கத்தின் கடலோர காவல்படையினர் கூறுகின்றனர். தீவில் உள்ள கடற்கரை பகுதியொன்றுக்கு சிலர் நீந்தி சென்று தப்பியுள்ளனர். மற்ற 68 பேரும் காப்பாற்றப்பட்டுள்ளனர்.
லிபியாவின் மோதலில் ஈடுபட்டுள்ள 2 பிரிவினரும் அரசியல் உடன்பாடு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதில் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளனர் என லிபியாவிற்கான ஐநா பிரதிநிதி கூறுகிறார். மொரக்கோவில் முற்றுப்பெறாத பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற ஒப்பந்தம் குறித்த விவரம் தெளிவில்லாமலேயே உள்ளதுடன், அது தற்போது 2 போட்டி நாடாளுமன்றங்களினாலும் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டியுள்ளது. ஆனாலும் அடுத்த வாரம் ஒரு இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என அதற்கான சாத்தியம் உள்ளது என ஐநா தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் லிபியா ஒன்று சேரும் தருவாயில் உள்ளதாக தென்படுவதாக வட ஆப்பிரிக்காவில் உள்ள பிபிசி செய்தியாளர் தெரிவித்தார்.
தென்னாப்பிரிக்காவில் பில்லி சூனியத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற கூட்டம் ஒன்றால் அதற்கு எதிரான கருத்தை வெளிப்படுத்தியதால் கற்களால் தாக்கி கொல்லப்பட்ட பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அருளாளராக திருநிலைப்படுத்தியுள்ளது. வடக்கே லிம்போபோ மாகாணத்தில் இந்த அருளாளர் பட்டம் வழங்கும் நிகழ்வில் 20,000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கத்தோலிக்கர்களின் புனிதராக அறிவிக்கப்படுவதற்கான பாதையில் அருளாளராக திருநிலைப்படுத்தப்படுகின்ற முதலாவது தென்னாப்பிரிக்கர் பெனடிக் தாஸ்வாதான். 1990ஆம் ஆண்டில் பல குடிசைகள் மின்னல் தாக்கத்தில் அழிந்து போவதற்கு ஒரு சூனியக்காரரே காரணம் என்று நம்பிய சக ஊர்க்காரர்களுக்கு அந்த சூனியக்காரரை கண்டுபிடிக்க பண்ண ஒத்துழைப்பு வழங்க மறுத்ததாக கூறிய பெனடிக் தாஸ்வா கொல்லப்பட்டார்.
உலகில் மிக நீண்டகாலம் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக பணியாற்றியவரை அல்ஜீரிய அதிபர் அப்தல் அஜீஸ் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். தௌஃபிக் என்று அறியப்பட்ட முகமது மெரியன் அவர்களே உலகில் மிக நீண்டகாலமாக இராணுவ புலனாய்வு துறையின் தலைவராக பணியாற்றியவர் என்று அறியப்படுகின்றது. அவர் அந்த பதவியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தார். அல்ஜீரிய அரசில் ஒரு கிங் மேக்கர் என்று கருதப்பட்ட அவர் திரைமறைவில் ஏராளமான அதிகாரங்களை வைத்திருந்தார் என்றும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
வங்கதேச கிரிக்கெட் வீரர் ஷஹாதத் ஹுசைனை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் இடைநீக்கம் செய்துள்ளது. வகுப்பந்து வீச்சாளர் ஷஹாதத் ஹுசைனும் அவரது மனைவியும் அவர்களின் வீட்டில் வேலை பார்த்து வந்த 11 வயது சிறுமியை உடல் ரீதியாக துன்புறுத்தியதாக இருந்த குற்றச்சாட்டை அடுத்து கிரிக்கெட் வாரியம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தலைமறைவாகியுள்ள ஷஹாதத் ஹுசைனை தேடி வருவதாக காவல்துறை கூறுகின்றது. அவர் துன்புறுத்தி துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சிறுமி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
தமிழோசியில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் போருக்கு பின்னர் பல்துறையினருக்கு இராணுவத்தினர் அளித்து வந்த தலைமைத்துவ பயிற்சி உடனடியாக நிறுத்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இராணுவ முகாம்களில் வழங்கப்பட்டு வந்த தலைமைத்துவ பயிற்சிகள் நிறுத்தப்பட உள்ளதாக பல்கலைக்கழகம் மற்றும் பெருந்திருக்கல் அமைச்சு பொறுப்பை ஏற்றுள்ள அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முன்னே அரசாங்கம் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களுக்கு கட்டாய பயிற்சியாக இந்த தலைமைத்துவ பயிற்சிகளை வழங்கி வந்தது. கடந்த 2011 இது ஆரம்பிக்கப்பட்டு இராணுவ, கடற்படை, விமானப்படை, காவல்துறை மற்றும் கடற்பயிற்சி நிலையங்கள் உள்ளிட்ட 28 நிலையங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்தன. அப்போதைய உயர்கல்வி அமைச்சராக இருந்த எஸ்.பி. திசாநாயக்க அவர்கள் இந்த தலைமைத்துவ பயிற்சியானது இளைஞர் யுவதிகளின் கல்வி மற்றும் உடல் உள சுகாதார நலன்களை கருத்தில் கொண்டு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களினால் மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என கூறியிருந்தார். ஆயினும் இராணுவத்தினரால் இவ்வாறு தலைமைத்துவ பயிற்சி வழங்குவதை கல்வியியலாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் விரும்பவில்லை. அதே நேரம் இந்த பயிற்சியின் போது மாணவர்கள் சிலர் உயிரிழந்தமையும் இந்த பயிற்சியை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அப்போது வலுவூட்டியிருந்தது. ஆயினும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்தே இந்த பயிற்சி நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து இந்த பயிற்சிக்கான முதலாவது குழுவில் இடம்பெற்றிருந்த தேவராஜா ரமேஷ்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
வரவேற்கப்பட்டது. முதலாவதா போன நேரமே போர் முடிஞ்ச 2 வருஷத்துல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி இராணுவ முகாம்கள்ல பயிற்சி கொடுக்கறாங்கன்னு வீட்டுல பேரண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்தேகம் என்ன நடக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா அங்க காலம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்ச் பாஸ்ட் அப்படி பழக்கிறதும் பிறகு பின் நேரம் லெக்சர்ஸ் அப்படி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அந்த ப்ரோக்ராமால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி லைஃபுக்கோ இல்லாட்டி அவங்களோட ஃபியூச்சர் அம்பிஷனுக்கோ ஆக குறைவதான் இருக்கு. அதாவது அங்க செய்யற தலைமைத்துவ அந்த விரிவுரைகளோ ஆளுமை விரிவுரைகளோ திரும்பவும் நாங்க யூனிவர்சிட்டியில இருக்கிற ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல திரும்ப எங்களுக்கு அதே இதை செய்வாங்க
என்றார் ரமேஷ்குமார் அவர்கள். கல்வி பொதுத்தரதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்காக இளைஞர் யுவதிகள் ஒரு வருட காலம் காத்திருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு இந்த பயிற்சிகளுக்கு பதிலாக எதிர்காலத்தில் பயன் தரத்தக்க வேறு பயிற்சிகள் எதையாவது வழங்கலாம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்டா ஸ்ரீலங்கால ஏலெவல் படிச்சு முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல கேம்பஸ் போற மட்டும் பாத்து கொண்டிருக்காங்க. அப்ப அந்த டைம் பீரியட குறைக்கிறதுக்கு கவர்மெண்டால ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வர முடியுமெண்டா அதான் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி திட்டமா இருக்கும்
என்றார் ரமேஷ்குமார் அவர்கள்.
வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கிழக்கிலங்கை அம்பாறை மாவட்டம் ஒலுவில் துறைமுகப் பகுதியில் கடல் பெரிய அளவுக்கு உள்வாங்கியுள்ளது குறித்து அங்குள்ள மக்கள் பெரும் அச்சம் கொண்டுள்ளனர் என்கின்றார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் ஒலுவில் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய கடலரிப்பு காரணமாக உள்ளூர் மக்கள் அவர்களின் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒலுவில் துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்ட பின்னரே தமது பிரதேசத்தில் இந்த கடலரிப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார் ஒலுவில் ஜும்மா பள்ளி வாசலின் தலைவரான மௌலவி இப்ராலோபை முஸ்தபா.
மீன்பிடி துறைமுகம் மற்றும் வர்த்தக துறைமுகம் என்ற ரீதியில் அந்த துறைமுகங்கள் அமைக்கப்பட்ட சூழலில் அங்கு எந்த விதமான கப்பல்களுமோ மட்டுமுள்ள நடவடிக்கைகளுமோ மேற்கொள்ளப்பட முடியாது என்ற சூழல் ஏற்பட்ட போது தற்போது மீன்பிடி துறைமுகம் மட்டும் ஏதோ இந்த அயலவ கிராமங்கள் மட்டுமுள்ள மீனவர்களுடைய வள்ளங்கள் அங்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த கடலில் உள்ள அந்த ஏற்கனவே இருந்த அந்த இயற்கை அமைப்பு மாறுபட்ட ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக குறிப்பாக ஒலிவில் பிரதேசத்தில் உள்ள பகுதி தற்போது 200 மீட்டருக்கு அதிகமான அளவு கடல் எல்லையிலிருந்து ஊர் எல்லைக்குள் கடல் இப்போது வந்திருக்கின்றது. அதனால அந்த எல்லையிலே இருந்த தென்னந்தோட்டங்கள் மட்டும் உள்ள குடியிருப்புகள் மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊருக்கு பிரதானமாக கரையோடை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆறு, அந்த ஆறு வந்து கடலிலே சங்கமிக்கின்ற அந்த சூழலில் அந்த ஆற்றில் நன்னீர் மீன்பிடி எங்களுடைய கிராம மக்கள் அதனை கொண்டு வாழ்வாதாரமாக வாழ்ந்த மக்களுக்கும் தற்போது அந்த கடல் அரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக மீன் வளம் உள்ள அந்த ஆறு முற்று முழுதாக இல்லாமல் போய்விட்டது. அதனால அந்த நன்னீர் மீன் பிடிப்பவர்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது மட்டுமல்லாமல் இப்போது நீங்கள் எங்களுடைய கடற்கரையை வந்து பார்த்தால் ஒரு ஏதோ ஒரு யுத்த காலத்தில் அல்லது ஒரு பெரிய ஒரு சுனாமி ஒரு அழிவுக்கு ஏற்பட்ட ஒரு சூழல் இருக்கிற மாதிரி எங்களுடைய கிராமம் அந்த கடற்கரையை நோக்கிய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது.
காலத்திற்கு காலம் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் நேரில் வந்து கடலரிப்பையும் அழிவுகளையும் பார்வையிடுகின்றார்கள். ஆனால் இதற்கு தீர்வுதான் இதுவரை இல்லை என்கின்றார் வெளிச்ச வீடு மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த அப்துல் கரீம் அப்துல் பஹாப்.
பல அமைச்சர்கள் வந்தார்கள், பல அரசியல் தலைவர்கள் வந்தார்கள், பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள், செய்து தருகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் எதுவுமே நடைபெற்றதாக காணவில்லை. ஆனால் நாங்கள் கேட்டுக்கொள்வது வெறுமே பார்வையிட்டு செல்வது மட்டும் எங்களுக்கு இந்த தீர்வாக அமையாது. இந்த ஒலிவில் பிரதேசம் முற்று முழுதாக கடலில் மூழ்கடிக்கப்படுவதற்கு முன் எங்களது ஊரை பாதுகாத்து தாருங்கள். எனவேதான் நாங்கள் இந்த சம்பந்தப்பட்டவர்களிடம் மிக வினயமாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த பிரச்சனையை உடனடியாக கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வுகளை பெற்றுத் தாருங்கள் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம்.
ஒலிவில் பிரதேசத்தில் கடலரிப்பினால் ஏற்பட்ட அழிவுகளையும் இழப்புகளையும் நீர்வளங்கள் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் ஆகியோர் தனித்தனியாக நேரில் சென்று பார்வையிட்டனர். அமைச்சர் ரிசாத் பதியுதீனை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன்.
அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற துறைமுகத்தினால் அந்த மக்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய சில கிராமங்கள் நீருக்குள்ளே மூழ்கக்கூடிய அபாயம் வந்திருக்கின்றது. மீனவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு மாற்றமடைந்திருக்கின்றது. அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது துறைமுக அமைப்பு பணி நடைபெற்ற விதத்திலே எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக துறைமுக அமைச்சரோடும் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் பேசி இந்த விடயத்திலே நடந்திருக்கின்ற தொழில்நுட்ப அறிக்கைகளை அதாவது அவசரமாக பெற்று எவ்வாறு அந்த மக்களுக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்களிலிருந்து மக்களை பாதுகாக்கலாம் என்பதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இது குறித்து அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும் நாங்கள் கேள்வி எழுப்போம்
என்றார் வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரிசாத் பதியுதீன்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டம் நாளை தொடங்க உள்ள நிலையில் இலங்கை அரசு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் அங்கு சென்றுள்ளார்கள். இதேவேளை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின் நகல் இலங்கை அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு பதிலளிக்க அரசுக்கு 5 நாட்கள் அவகாசம் உள்ளன என்றும் கொழும்பிலிருந்து வெளியாகும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த அமர்வு குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 30வது அமர்வு அதன் ஆணையர் ஜெயித் ராதில் ஹுசைன் தலைமையில் நாளை திங்கட்கிழமை ஜெனீவாவில் தொடங்குகிறது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரையான 3 வாரங்கள் நடக்க இருக்கின்ற இந்த அமர்வின் முக்கிய நிகழ்வுகளாக சிரியா மீதான விசாரணை ஆணையம், வடகொரியாவின் மனிதுரிமைகள் நிலவரம், உலக போதைப்பொருள் பிரச்சினை உள்ளிட்ட பேச்சுக்களோடு இலங்கை தொடர்பான ஐநாவின் விசாரணை அறிக்கையும் வெளியிடப்பட இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த உள்நாட்டுப் போரின் போது நடந்திருப்பதாக கூறப்படுகின்ற பாரதூரமான மனிதுரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணை நடத்த இலங்கை அரசாங்கம் தவறிவிட்டதாக சுட்டிக்காட்டியே ஐநாவின் மனிதுரிமைகள் பேரவை அந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கான தீர்மானத்தை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் நிறைவேற்றியிருந்தது. ஆனால் அதற்காக ஐநா மனிதுரிமைகள் ஆணைக்குழு நியமித்திருந்த விசாரணை குழு இலங்கைக்குள் செல்வதற்கு அப்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இலங்கைக்கு வெளியிலிருந்தே அந்த குழுவினர் விசாரணைகளை நடத்தியிருந்தனர். இந்த விசாரணை அறிக்கை இந்த ஆண்டு மார்ச் மாத அமர்விலேயே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் இலங்கையில் பதவியேற்றிருந்த புதிய அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுப்பதற்காக இம்முறை செப்டம்பர் மாத அமர்வு வரை இந்த அறிக்கை வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. போர்க்கால குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டு விசாரணையே நடத்தப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய அரசாங்கமும் அறிவித்திருக்கின்றது. 2012, 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் அப்போதைய ஆணையர் நவநீதம் பிள்ளை தலைமையில் மனிதுரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான 3 தீர்மானங்களையும் முன்னின்று கொண்டு வந்த அமெரிக்காவும் இலங்கையின் உள்ளக விசாரணை யோசனைக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அண்மையில் கூறியிருந்தது. இந்த பின்னணியிலேயே இலங்கை அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று ஜெனீவா புறப்பட்டு சென்றிருக்கிறது. இப்போது நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இன்னும் சில தமிழர் தரப்பு கட்சிகளும் தங்கள் பிரதிநிதிகளை ஜெனீவாவுக்கு அனுப்புகின்றன.
செய்தி குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உலகின் முன்னணி திரைப்பட விழாக்களில் ஒன்றான வெனிஸ் திரைப்பட விழாவில் முதல் முறையாக தமிழ் படம் ஒன்று விருதொன்றை பெற்றுள்ளது. விசாரணை எனும் படத்துக்கு கிடைத்துள்ள அந்த விருது குறித்து அதை இயக்கிய வெற்றிமாறன் அவர்களை அங்கு தொடர்பு கொண்டு பேசினேன்.
எனக்கு இந்த படம் வந்து விருதுக்கு தேர்வானதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். ஏன்னா 72 வருஷ வெனிஸ் திரைப்பட விழாவில் முதல் தமிழ் படம் போட்டி பிரிவுல பங்கேற்கிறது வந்து இதுதான். அந்த விதத்துல இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா தான் நான் பாக்குறேன்.
இப்ப வெனிஸ்ல வழங்கப்பட்ட இந்த விருது வந்து வெனிஸ் திரைப்பட விழாவில் மிகச்சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அளிக்கப்பட்ட விருதா, அல்லது அந்த விழாவுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டிருந்த சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பான அம்னெஸ்டி நிறுவனம் வந்து மிகச்சிறந்த மனித உரிமைகளுக்கான படம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வழங்கிய விருதா?
இப்போ வந்து கொடுத்திருக்கிற விருது வந்து அதாவது அம்னெஸ்டி இன்டர்நேஷனலுடைய இட்டாலியன் பிரிவு வந்து இந்த படத்தை வந்து சிறந்த மனித உரிமை படமா தேர்ந்தெடுத்து இந்த விருதை நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அது மகிழ்ச்சியான விஷயம்தான். இது வந்து வெனிஸ் திரைப்பட விழாவினுடைய அவங்களுடைய அபிஷியல் அவார்டு கிடையாது, பட் இருந்தாலும் இட்ஸ் எ கொலாபரேட்டிவ் அவார்டு வித் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அண்ட் இது வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய ஸ்டெப் தான் நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து ரெண்டு படங்கள், அது ரெண்டுத்துலயுமே நான் சம்மந்தப்பட்டிருக்கின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். காக்கா முட்டை அண்ட் விசாரணை.
இப்போ சர்வதேச அளவில் இந்த விசாரணை திரைப்படம் வந்து இப்பொழுது திரையிடப்பட்டு விட்டது வெனிஸ்ல. அடுத்ததாக தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ உலகின் மற்ற பகுதிகளிலேயோ எப்பொழுது வந்து இது முறையா திரைக்கு வர இருக்கிறது?
தாமசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க வந்து உலக திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புனீங்கன்னா நீங்க வந்து வேர்ல்ட் பிரீமியர் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்பலாம் அவங்க ஸ்கிரீன் பண்ணுவாங்க. அதாவது இங்க நம்ம ஸ்கிரீன் பண்ணிருக்கோம், அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துல நாங்க பிளான் பண்ணுவோம். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இந்த படம் பண்ணிட்டு தான் பண்ணணும் இருக்கு.
இந்த படத்தினுடைய மைய கரு என்ன? காவல் நிலையங்களில் குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரிக்கப்படும் போது எப்படி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் மையப்படுத்தி எடுத்திருக்கீங்களா?
இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் பேசுறதுதான். நம்ம தமிழர்கள் இந்தியர்கள்ன்றதால இந்தியாவை மையமா வச்சு ஒரு படமா எடுத்திருக்கோம்.
ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டை மையமா வைத்து இப்படியான படங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக இப்பொழுது விருது பெற்றிருக்கின்ற இந்த விசாரணை படத்தை எடுக்கும் பொழுது ஏதாவது நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நேரிட்டதா, அல்லது வேற ஏதாவது சிக்கல்கள் எழுந்ததா?
அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு விஷயமா இந்திய சென்சார் போர்டும் இந்திய அமைப்பும் வந்து இந்த மாதிரியான சினிமாவின் மூலமாக வருகிற விமர்சனங்களை சகிச்சுக்கிற நிலைதான் இருக்கு. அந்த அந்த சகிப்பு தன்மையோடதான் இருக்கு. இப்ப படைப்பாளிகளுக்கு சுதந்திரம் இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் இருக்காதுன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை.
வெனிஸ் திரைப்பட விழாக்கு அடுத்ததாக வேறு எந்த திரைப்பட விழாக்களில் இந்த விசாரணை படம் திரையிடப்பட இருக்கிறது?
இல்ல, அது எதுவும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவங்களா அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். நம்ம பேசக்கூடாது, அது புரோட்டோகால்.
புதுமையான விஷயங்களை, சமூக சிந்தனைகளை கொண்ட விஷயங்களை வந்து சுவைபடவும் ஆழமாக எடுத்து சொல்ற அந்த மரபு வந்து தற்காலத்தில் வளர்ந்துட்டு வருது. அது தமிழக திரையுலகிற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு கருத முடியுமா?
கண்டிப்பா நினைக்கலாம், கண்டிப்பா நினைக்கலாம். அதாவது தமிழ் சினிமா வந்து உலக அரங்கத்துக்கு போறதன் மூலமாக தமிழர்களுடைய கலாச்சாரம் வாழ்க்கையின் மட்டுமல்லாமல் வணிகமும் அது ரொம்ப முக்கியமானது.
வெனிஸ் திரைப்பட விழாவில் விருது பெற்றுள்ள விசாரணை படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன். அடுத்து சர்வதேச செய்தி ஒன்று. சட்டத்திற்கு புறம்பான வகையில் தமது நாட்டுக்குள் நுழைபவர்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதல் கைது செய்யப்படுவார்கள் என்று ஹங்கேரி அறிவித்துள்ளது. செர்பியாவுடனான எல்லைப் பகுதியை மூடுவதாகவும் ஹங்கேரி கூறுகிறது. இதேவேளை ஹங்கேரியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஆஸ்திரியா நோக்கி வெளியேற ஆரம்பித்துள்ளார்கள். இதனிடையே ஜெர்மனியும் தமது எல்லைப் பகுதிகளில் கட்டுப்பாடுகளை இறுக்கி வருவதாக ஆஸ்திரிய அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இவை குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு ஒன்று. தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
இன்று ஒவ்வொரு மணி நேரத்திலும் 500 வரையிலான அகதிகள் ஹங்கேரி எல்லையை கடந்து தம் நாட்டிற்குள் வருவார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக ஆஸ்திரியாவின் பெர்கன்லாண்ட் மாநிலத்தின் காவல்துறை பேச்சாளர் ஹெல்மட் மார்பன்
தெரிவித்தார்.
நேற்று நள்ளிரவு முதல் எல்லை வழியாக 7000 குடியேறிகள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பராமரித்து தேவையான போக்குவரத்து சேவைகளை வழங்கியுள்ளோம். எமக்கு கிடைத்த தகவல்களின்படி இன்று ஒவ்வொரு மணி நேரமும் 500 பேர் வரையிலான குடியேறிகள் ஹங்கேரிய எல்லை வழியாக வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றார்
ஹெல்மட் மார்பன். ஹங்கேரி வழியாக ஆஸ்திரிய எல்லையை அடையும் குடியேறிகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சென்றடைவதை இலக்காக கொண்டு செல்கின்றனர். அவ்வாறு செல்பவர்களில் அநேகமானோரின் இலக்கு ஜெர்மனியாக உள்ள நிலையில் அவர்களை சமாளிப்பதில் ஜெர்மனி கடும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த ஒரு சூழலில் ஜெர்மனியின் தெற்கு பகுதி நகரம் மேலும் அகதிகளையும் குடியேறிகளையும் ஏற்றுக்கொள்வதில் பிரச்சினையை எதிர்கொள்ளும் என மியூனிக் நகர அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். நேற்று சனிக்கிழமை மட்டும் 13,000 பேர் அங்கு வந்ததாகவும் அவர்களை தங்க வைக்க போதுமான குடியிருப்பு இடங்கள் இல்லாமல் தாங்கள் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் நகர அதிகாரிகள் கூறுகிறார்கள். பிரச்சினையை பகிர்ந்து கொள்ளாது இருக்கும் ஜெர்மனியின் ஏனைய பகுதிகளையும் நகரங்களையும் மியூனிக் நகர மேயர் டைட்டர் ரைட்டர் விமர்சித்துள்ளார்.
வடக்கு ரெயின் வெஸ்ட்பாலியா மாத்திரம் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு அகதிகளுக்கு உதவுகின்றமை ஒரு விஷயமாக இருக்கிறது. மற்றவர்கள் அனைவரும் இதை பற்றி வெளிப்படையாக சிந்தித்து திட்டமிட வேண்டும். எனினும் சிந்திப்பதற்கான நேரம் கடந்து விட்டது என்பதை மட்டுமே என்னால் இப்பொழுது கூற முடியும். நாடு எதிர்கொண்டுள்ள சவாலை ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு பெரிய நகரின் மேயரும் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும். இதுவரை நாம் மட்டுமே பவேரியாவில் உள்ள மியூனிக்கில் தனியாக நின்று இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கின்றோம்
என்றார் மியூனிக் நகர மேயர் டைட்டர் ரைட்டர்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் முதற் பகுதி தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழர்கள் கூறி பெருமைப்படுவர். தமிழர்களுக்கு என சிறப்பான பாரம்பரியம், பண்பாடுகள், நாகரீகங்கள், அடையாளங்கள் உண்டு என்பதில் ஐயமில்லை. ஆலய வழிபாடு தொடங்கி ஆடல் பாடல் கலைகள் வரையிலும் ஆடை அணிகலன்கள், இலக்கணம், இலக்கியம் என எதை எடுத்தாலும் அதில் தமிழர்களின் தனித்தன்மை தெரியும் என்பது இன்றளவும் வல்லுநர்கள் கூறி வரும் கருத்தாகும். அவ்வகையில் தமிழர்களுடைய அடிப்படை அடையாளங்களில் ஒன்று மங்கள இசை. லயமும் ஸ்ருதியும் மிகச்சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து சுகமான ஒரு இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் என்று அழைக்கப்படும் நாகஸ்வரம் மற்றும் தவிலுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் பல நூற்றாண்டு காலமாக தமிழர் கலாச்சாரத்திலும் சமூக வாழ்விலும் பெரும் பங்கு வகித்த நாகஸ்வரம் மற்றும் தவில் இசையின் தற்பொழுதிய நிலை என்ன, எதிர்காலம் எப்படி உள்ளது? மூத்த தவில் கலைஞர் அரித்வாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல்.
எதிர்காலம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இருட்டாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து நிரந்தர வருமானம் இல்லாமல் யாரும் வாழ்க்கை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு கலைஞனுக்கு மனை நிறைவாக ஒரு இடத்துக்கு போனால் தான் அந்த கலையை வந்து அவன் வந்து அங்கே மேடையில் போகும்போது அதனுடைய பிரதிபலிப்பு ஜனங்கள் எதிர்பார்க்கவும் இருக்க முடியும்.
ஆலயங்களை ஒட்டி வளர்ந்த தமிழர்களின் வாழ்க்கை முறையில் மங்கள இசைக்கு ஒரு முக்கிய இடம் என்றுமே இருந்து வந்துள்ளது. அது ஆலய திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, இல்லத் திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்விதமான மங்கள செயல்பாடுகளிலும் சரி, நாகஸ்வரம் தவில் இல்லாமல் அந்த நிகழ்வு முழுமை பெறாது என்பது உண்மை. சிறப்பான சொற்கட்டுகள், கற்பனை ஸ்வரங்கள், வாசிப்பதில் தனிச்சிறப்பு, சவால்கள், ஈர்ப்பு போன்ற பல பெருமைகள் நாகஸ்வரம் தவிலுக்கு உண்டு. வேறு எந்த வாத்திய சேர்க்கையையும் விட நாகஸ்வர தவில் வாத்திய சேர்க்கை இசை உலகில் மட்டுமல்ல சமூக உலகிலும் பெரும் ஆளுமையையும் தாக்கத்தையும் செலுத்தி வந்துள்ளன. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதும் தமிழர்களின் தனிச்சிறப்புகளில் ஒன்றுமாகிய மங்கள இசையின் எதிர்காலம் குறித்து இப்பொழுது கேள்விகள் எழுந்துள்ளன. அதை ஆராய்வதே இந்த தொடரின் நோக்கம். இந்த தாளக்கட்டுகள் இன்னும் பல நூற்றாண்டுகள் தழைத்திருக்க வேண்டும் எனும் அவா பெருமளவுக்கு இருந்தாலும்
ஆர்வம் உள்ளதா என்பதே அடிப்படை கேள்வியாக உள்ளது. தமிழகத்தில் பல ஆலயங்களில் உள்ள கல்வெட்டுகளிலும் மங்கள இசை குறித்த குறிப்புகள், அதற்கான மானியங்கள் ஆகியவை குறித்து விளக்கமாக கூறப்பட்டுள்ளன என்கின்றார் இந்திய தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற தலைமை இயக்குனர் டாக்டர் சத்யமூர்த்தி.
நம்ம கலைகள் எல்லாமே கோயிலை நம்பி தான், கோயிலை சுற்றி தான் வளர்ந்தது. கல்வெட்டாகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே வந்து கோயிலில் கிராண்டின் எய்ட் கொடுக்கும்போதே ராஜா வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கான். அது வந்து கலை கோயிலோடு சேர்ந்து வளர்ந்த கலைகள் தான். இப்போ கோயிலில் அது வந்து அது இம்பார்ட்டன்ஸ் குறையும் போது இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறையுதுன்னு சொல்லலாம். அது காரணம் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ தேவாரம் மாதிரி தான், தேவாரம் கோயிலில் பண்ணிட்டு இருந்தாங்க, அது கிராண்டின் எய்ட் இருந்தது. இப்போ கிராண்டின் எய்ட் குறைஞ்சி அவங்களை ஆதரிக்கலன்னு அவங்க ஓதுவார்கள்லாம் போயிட்டாங்க.
நாகஸ்வர கலைஞர்களுக்கு சமூகத்தில் இருந்து வந்த ஆதரவும் மரியாதையும் கூட தொடர்ச்சியாக சரிவையே சந்தித்துள்ளன என்று ஆதங்கப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழிசைக்கான ஆதரவு என்றும் குறையாது என்று ஆணித்தரமாக நம்புபவர்களும் இருக்கவே செய்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் இசை பேரறிஞர் விருதை பெற்றுள்ள டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம்.
தமிழ் இசையில் ஆர்வம் உள்ளவர்கள் மட்டுமல்ல, எல்லா இசை ஆர்வம் உள்ளவர்களும் நாதஸ்வரத்தை மதித்து போற்றுகின்றனர். அது அன்றும் நடந்தது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது, என்றும் நடக்கும்.
கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் கம்பர் கூட நாகஸ்வர வித்வான்களான ஒச்சன் பரம்பரையில் பிறந்தவர் என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஒரு புத்தகத்தில் இருக்கும் குறிப்பு கூறுகிறது. மங்கள இசைக்கான ஆதரவு குறைந்து வருவது கலைஞர்கள் அவர்களின் குடும்பங்களை பாதித்துள்ளது போலவே அந்த வாத்திய கருவிகளை செய்வோரின் வாழ்க்கையையும் பெரிய அளவில் பாதித்துள்ளன. இதற்கு நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று கலை உலகில் அறியப்படும் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுக்கு நீண்டகாலம் நாகஸ்வரம் தயாரித்து கொடுத்த ரங்கநாத ஆச்சாரி அவர்களின் குடும்பமும் விதிவிலக்கு அல்ல. அவரது மகன் செல்வராஜ் ஆச்சாரியின் நிலைமையும் அதுதான்.
அந்த கலையை அழியக்கூடாதுங்கிறதால நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பரம்பரத்துள்ள அந்த கலை செஞ்சுட்ருக்கோம். முப்பது நாள் காலத்துலேருந்து செஞ்சுட்ருக்கோம். சமரம் செஞ்சாங்க, அப்புறம் வந்து மத்திய சுத்த மத்தியமான செஞ்சுக்கிறாங்க.
வருமானம் வருதா?
வருமானம் அன்னைக்கு மரத்தை வாங்குறதுக்கு, நாங்கள் சாப்பிட்றதுக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தான் வருது வழியா. நாங்கள் செஞ்சு கொடுக்குற நாசுர வித்தியானங்களுக்கு கவர்மெண்ட்டில் நல்ல சலுகைலாம் செய்கிறாங்க. இந்த செய்யக்கூடிய மூலக்கரமே நாங்கள் தான் செஞ்சு கொடுக்குறோம். எங்களுக்கு இதுவரையும் எந்த சலுகையும் கிடையாது. சில பேர் நீ வாங்கிக்கிட்டு ஒன்றுட்ட நாசுரம் போட்டால் நான் சௌரியமாக இருக்கேன். அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய அவார்டு. தொழில் கலைன்னு வந்து அழியக்கூடாங்கிற தொழிலாம் நாங்கள் பரம்பரையாக செஞ்சிட்ருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாசுரம் வந்து லேபர் கூலியெல்லாம் போனால் 2000 கிடைக்கும் சார்.
நாகஸ்வரத்துடன் இணைந்த வாத்தியமான தவில் தயாரிப்பாளர்களின் நிலையும் அப்படியே உள்ளது. பல தவில் தயாரிப்பு மையங்கள் இன்று உற்பத்தியின்றி இயந்திரங்கள் துருப்பிடித்த நிலையில் உள்ளன என்பதும் யதார்த்தமான உண்மை. சாமிநாத ஆச்சாரியின் குடும்பமும் வருமானம் இன்றி வாடி வரும் குடும்பங்களில் ஒன்று.
சந்தோஷம் இல்லைங்க. ஒன்றும் எப்போதும் போல தான் வேலை செய்வோம். உடனே இந்த வேலை செய்ய முடிய மரம் வாங்கி அதை கட் பண்ணி அது காஞ்ச பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் அதை ஃபினிஷிங் கட்டையணும். இப்படி தான் இருக்குமா? மரம் வாங்கினோம்னா நஷ்டமாகப்படும். ஒரு 10 கட்டைக்கு மரம் வாங்கினோம்னா 4 கட்டம் சுத்தமாக தேரும், 2 கட்டம் ஓட்டை போயிடும், மரம் சாப்பிட்றோம். பலா மரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. தாங்க முடியாத நஷ்டம் வரும் மரத்தில். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் செய்யணும். இதே நிரந்தரமாக செய்யக்கூடிய கவர்மெண்ட் வேலை இல்லை, கைத்தொழில். இதுலேயே நம்ம சம்பாரித்து ஒன்றும் செய்ய முடியாது. மரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். 15 ஆச்சு நாங்கள் மரம் வாங்கி, மரம் கிடைக்கல. இதை இருக்கிறத செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாதம் இவ்வளோதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நேரம் தொழில் நடக்கும், ஒரு நேரம் இல்லாமல் இருக்கும். மழை காலத்தில் சுத்தமாக இருக்காது. மரம் கிடைச்சா இந்த வேலை செய்யலாம். கோயில் இருக்கிற வரையில் நாதேஸ்வரம் வாசித்து தான் ஆகணும். கோயிலெல்லாம் இடிச்செறிஞ்சுட்டா நாதேஸ்வரம் தகவல் வேண்டியில்லை. தாலி கட்டுறதுக்கு நாயனம் இல்லாமல் கட்ட முடியாதா?
நவீன கால நெருக்கடிகளிலும் தாக்கங்களிலும் தமிழ் சமூகம் சிக்கி பாரம்பரிய அடையாளங்களில் பலவற்றை இழந்து வரும் சூழலில் இந்த இசை மரபும் அவ்வாறு இழக்கப்படும் விஷயங்களில் ஒன்றாகி உள்ளதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அவ்வகையில் பல்வழிகளில் மிகவும் சிறப்பும் செறிவும் பெற்ற மங்கள இசையின் வேறு பல பரிமாணங்கள் குறித்து இனிவரும் பகுதிகளில் பார்ப்போம்.
நேயர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் முதற் பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் நமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியை நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.